குடியேற்ற நாடுகளாக இருந்த சமயத்தில் அமெரிக்காவில் கூலிக்கு அதிக தேவையாயிருந்தது. 18ஆம் நூற்றாண்டிலும் 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் கிரேட் பிரிட்டனிலும் ஜெர்மனியிலும் பிற ஐரோப்பிய நாடுகளிலும் திறமை வாய்ந்த கூலிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஆனால் போவதற்கு விருப்பமாயிருந்த அநேகரால் பயண செலவை கொடுக்க முடியவில்லை. அவர்கள் வந்து சேர்ந்த பின்பு அவர்கள் பயண செலவை ஊதியமாக ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு சம்பளம் இல்லாமல் வேலை செய்வதாக வாக்கு கொடுக்கும் ஒரு ஒப்பந்தத்தின் கீழ் இவர்கள் பயணம் செய்வது வழக்கமானது. அவர்கள் வந்தவுடன் அவர்கள் பயண செலவை ஏற்கனவே அமெரிக்காவில் இருக்கும் அவர்கள் உறவினர்கள் கொடுப்பதாக வாக்களித்து மற்றவர்கள் வந்தார்கள். ஆனால் அது நடக்கவில்லை எனில் புதிதாக வந்தவர்கள் ஒப்பந்த சேவையின் மூலமாக தங்களுடைய சொந்த பயண செலவை கொடுக்க கடமைப்பட்டிருந்தார்கள். இந்த ஒப்பந்தக்காரர்களை விவரிக்க மீட்கப்பட வேண்டியவர்கள் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டது. தங்களுடைய பயண செலவை அவர்கள் பணம் கொடுத்து மீட்க வேண்டும், அதாவது அவர் விடுதலை தங்கள் உழைப்பால் வாங்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்காக மிக விசேஷித்த விளக்கமான பட்டங்களுக்கு மத்தியில் இருப்பது மீட்பர். குடியேற்றம் செய்த மீட்கப்பட வேண்டிய பெற்றவர்களை பற்றி என்னுடைய சுருக்கமான உரையில் குறிப்பிட்டதைப் போல மீட்பு என்ற வார்த்தைக்கு ஒரு பொறுப்பை அல்லது கடனை செலுத்த என அர்த்தமாகிறது. ஒரு தொகையை செலுத்துவதால் காத்துக்கொள்ள அல்லது விடுதலை செய்ய என மீட்பிற்கு அர்த்தமாகிறது. ஒருவர் ஒரு தவறை செய்த பின்னர் அதை சரி செய்தால் அல்லது திருத்தி அமைத்தால் அவன் தன்னை மீட்டுக் கொண்டான் என நாம் சொல்கிறோம். இந்த அர்த்தங்கள் ஒவ்வொன்றுக்கும் இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியின் மூலமாக அவரால் நிறைவேற்றப்பட்ட மகத்தான மீட்பின் பல்வேறு முகங்களை இந்த ஒவ்வொரு அர்த்தங்களும் சொல்கிறது. பாவிகளுக்காக பலியானதில் பாவத்திலிருந்தும் அதன் தண்டனைகளிலிருந்து விடுவிக்க என அகராதியின் வார்த்தைகள் அதுக்கு சேர்ந்திருக்கிறது. இரட்சகரின் மீட்பின் இரண்டு பாகங்கள் இருக்கின்றன. முதலாவதாக அது ஆதாமின் பாவத்திற்காகவும் சரீர மரணம் மற்றும் ஆவிக்குரிய மரணமான வீழ்ச்சியின் நேரடியான விளைவுகள் என அழைக்கப்படுகிற இதை மேற்கொள்வதால் தொடர்ந்து வரும் மனிதனின் வீழ்ச்சிக்காகவும் நிவர்த்தி செய்கிறது. சரீர மரணத்தை நன்றாக புரிய முடிகிறது. தேவனிடமிருந்து மனிதன் பிரிக்கப்படுவதே ஆவிக்குரிய மரணம். பவுலின் வார்த்தைகளில் ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்க்கப்படுவார்கள். சரீர மற்றும் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து மீட்பு எங்கு நிறைந்து நிபந்தனை இல்லாமல் இருக்கிறது. ஆதாமின் மீறுதலுக்கு எதிர்ப்பட்டதைப் போல நமது சொந்த பாவங்களுக்கு வீழ்ச்சியின் மறைமுக விளைவுகளான குறிக்கப்படுகிறதுக்கான மீட்பு இரட்சகரின் பாவ நிவர்த்தியின் இரண்டாவது தன்மை. வீழ்ச்சியின் பலனால் நாம் ஒரு மன உலகத்தில் பிறந்து அங்கே பாவம் எனப்பட்ட தெய்வீகத்திற்கு கீழ்ப்படியாமை அமைக்கப்பட்ட பிரமாணம் நம் அனைவரை பற்றி பேசும்போது கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் வளர ஆரம்பிக்கும் போது கூட பாவம் அவர்களுடைய இருதயங்களில் உருவாகிறது. நன்மையை வெகுமதியாக அறியும்படியாக அவர்கள் கசப்பை ருசிக்கிறார்கள். தீமையிலிருந்து நன்மையை அறியத்தக்கதாக இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் தங்களுக்கே சுயாதீனராயிருக்கிறார்கள். நாம் கணக்கு குறிப்பிக்க வேண்டியவர்களானாலும் நாம் தேர்ந்தெடுப்புகளை செய்வதாலும் நமது சொந்த பாவங்களிலிருந்து மீட்பு நிபந்தனையானது அறிக்கையிடுதலின் நிபந்தனை மற்றும் பாவத்தை விட்டுவிடுதல் மேலும் தெய்வீக வாழ்க்கைக்கு திரும்புதல் என்பது மனந்திரும்புதலின் நிபந்தனை என கூறலாம். கர்த்தர் கட்டளையிடுகிறார், ஆகவே எங்கெங்கும் உள்ள சகல மனுஷங்களுக்கும் மனம் திரும்ப வேண்டும் அல்லது அவர்கள் ஒருபோதும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என அதை உன் பிள்ளைகளுக்கு போதி, ஏனெனில் அசுத்தமான காரியம் எதுவும் அங்கே வாசம் செய்ய முடியாது. கெத்செமனேயில் இரட்சகரின் பாடுகளும் சிலுவையின் அவரது வியாகுலமும் நீதி நம் மேலிருக்கிறது என்ற கோரிக்கையை திருப்திப்படுத்துவதால் பாவத்திலிருந்து நம்மை மீட்கிறது. மனம் திரும்பவர்களுக்கு அவர் இரக்கத்தையும் மன்னிப்பையும் வழங்குகிறார். குணப்படுத்துவதாலும் குற்றமில்லாதவர்களாக நாம் நிலைத்திருக்கிற எந்த பாடுகளுக்காகவும் நமக்கு ஈடாக நீதி நமக்கு கொடுக்க வேண்டியதையும் பாவ நிவர்த்தி திருப்திப்படுத்தியது. இதோ அவர் எல்லா மனுஷனுடைய வேதனைகளையும் ஆம் ஆதாமின் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொரு ஜீவராசியின் வேதனைகளையும் புருஷர்கள் ஸ்திரீகள் குழந்தைகளுமான அனைவருடைய வேதனைகளையும் சகித்திருக்கிறார். கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிற அளவில் நாம் பங்கேற்கவும் கூடுதலாக அவருடைய மீட்பின் பணியில் பங்கேற்கவும் நாடுகிறோம். நமது சொந்த குடும்பத்திலிருந்து ஆரம்பித்து இந்த வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கிற பெரிய சேவை அவருடைய மீட்பை அவர்கள் அனுபவிக்கும்படியாக விசுவாசம் மற்றும் மனம் திரும்புதல் மூலமாக அவர்கள் கிறிஸ்துவ அன்பை கொண்டு வருவதே. இப்பொழுது சமாதானமும் சந்தோஷமும் மற்றும் அழியாமையும் வரப்போகிற உலகத்தில் நித்திய ஜீவனும் கர்த்தரின் மீட்பின் அன்பின் ஒரு மகத்துவமான வெளிப்பாடே. நமது ஊழியக்காரனின் பணி அவருடைய அதிகாரம் பெற்ற தூதர்களாக ஆவிக்குரிய மறுபிறப்பின் மற்றும் மீட்பின் வழியை திறந்து கொண்டு அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தின் மனம் திரும்புதலில் ஞானஸ்தானத்தின் பரிசுத்தாவின் வரத்தின் ஒப்பிட முடியாத ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார்கள். கல்லறைக்கு அப்பால் உள்ளவர்களுக்கு கர்த்தரின் மீட்பில் நாமும் கூட உதவலாம். அவர்கள் அநித்திய ஜீவிதத்திலிருந்து புறப்பட்ட போது இந்த ஊழிய காலத்தின் உண்மையுள்ள மூப்பர்கள் மரித்த ஆவிகளின் மகா உலகத்தில் அந்தகாரத்திலும் பாவத்தின் அடிமைத்தனத்திலும் கீழும் இருக்கிறவர்களுக்கு மத்தியில் தேவனின் ஒரே பேரான குமாரனின் பலியின் மூலமாக மனம் திரும்புதல் மற்றும் மீட்பின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதில் தங்களுடைய பிரயாசத்தை தொடர்ந்தார்கள். சடங்குகளின் பலனும் தேவனின் ஆலயத்தில் நாம் அவர்களுக்கு வழங்குகிறோம். பாவத்தின் அடிமைத்தனத்தில் மரித்தவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். மீட்பின் மிக முக்கியமான காரியங்கள் மனம் திரும்புதல் மற்றும் மன்னிப்புடன் செய்யப்பட வேண்டும் போது அப்படியே அங்கே ஒரு மிக குறிப்பிடத்தக்கதான உலக பிரகாரமான காரியம் இருக்கிறது. நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என அவர் சொல்லப்பட்டார். வியாதி ஸ்திரியும் யோனரையும் குணமாக்குதல், பசியாக்கினுக்கு ஆகாரம் கொடுத்தல் மற்றும் மிக நேர்த்தியான வழியில் போதித்தலும் இதில் அடங்கி இருக்கிறது. மனுஷகுமாரனும் ஊழியம் செய்யும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஆகவே பரிசுத்தாவியின் செல்வாக்கின் கீழ் போதகரின் மீட்பின் மாதிரியில் நாம் நம் நன்மை செய்கிறவர்களாக சுற்றித் திரியலாம். இந்த வகையான மீட்பின் பணி என்பது மக்களுக்கு அவர்களின் பிரச்சனைகளுடன் உதவுவதே என்பதே ஆகும். வறியோரிடத்திலும் பலவீனமானவர்களிடத்திலும் நட்பாயிருத்தல், கஷ்டப்படுபவர்களை தூக்கி விடுதல், தவறுகளை சரிப்படுத்துதல், சத்தியத்தை பாதுகாத்தல், வளர்ந்து வரும் தலைமுறையை உயர்த்துதல் மற்றும் பாதுகாப்பையும் சந்தோஷத்தையும் வீடுகளில் அடைதல் என்பது அதன் அர்த்தமாகும். மற்றவர்கள் வளரவும் அவர்களுடைய நம்பிக்கைகளையும் எண்ணங்களையும் அடைய உதவுவதே பூமியில் அநேகமாக நமது மீட்பின் பணியாகும். கற்பனையா இருந்தாலும் விக்டர் ஹியூகோவின் லே மிசராப் நாவலிலிருந்து உதாரணம் என எப்பொழுதுமே தொட்டு உணர வைக்கிறது. கதையின் மிக ஆரம்பத்தில் பசியால் வாடிக்கொண்டிருந்த தன்னுடைய சகோதரியின் பிள்ளைகளுக்காக உணவளிக்க ஒரு அப்பத்துண்டை திருடியதற்காக 19 ஆண்டுகளாக சிறையிலிருந்து விடுதலையான வீடில்லாத ஜீன் வால்ஜீனுக்கு ஆயர் பியன்வெனியும் உணவையும் தங்க இடத்தையும் கொடுத்திருக்கிறார். கடின இருதயத்தையும் கசன உணவையும் கொண்ட வால்ஜீன் ஆயர் பியன்வெனியின் வெள்ளி பொருட்களை திருடி அவருடைய அன்பிற்கு பரிசளிக்கிறான். பின்னர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட வால்ஜீன் அந்த வெள்ளி பொருட்கள் தனக்கு பரிசாக கொடுக்கப்பட்டன என போய் சொல்கிறான். சந்தேக வழக்கு அவனை ஆயர் வீட்டுக்கு திரும்ப கொண்டு வந்து ஆயர் பியன்வெனியின் அவனது கதை உண்மை என சொல்லி அதை உறுதி செய்ய, ஆனால் மற்ற பொருட்களைப் போல 200 பிராங்க் விலை மதிப்புள்ள வெள்ளியான மெழுகுபடுத்தி தண்டையும் நான் உனக்கு கொடுத்தேனே, உன்னுடைய தட்டுகளுடன் அதை நீ ஏன் எடுத்து போகவில்லை என்று சொல்வதை கேட்ட வால்ஜீன் வியப்புற்றான். ஆயர் அவனை அணுகி மெல்லிய குரலில் சொன்னார், மறந்து விடாதே, நீ ஒரு நேர்மையான மனிதனாக இந்த வெள்ளி பொருட்களை பயன்படுத்துவேன் என எனக்கு வாக்களித்ததை ஒருபோதும் மறந்து விடாதே. இந்த வாக்களிப்பை பற்றி எந்த நினைவும் இல்லாத ஜீன் வால்ஜீன் குழப்பத்தில் நின்று கொண்டிருந்தான். ஆயர் பயபக்தியோடு தொடர்ந்தார், வால்ஜீன் என்னுடைய சகோதரனே, நீ இனியும் கெட்டவன் இல்லை, நல்லவன். உனக்காக உன்னுடைய ஆத்மாவை நான் வாங்குகிறேன். இருளான சிந்தைகளிலிருந்தும் இருளின் ஆவியிலிருந்தும் அணையாது நான் விடுவித்து அதை தேவனிடம் நான் கொடுக்கிறேன். ஜீன் வால்ஜீன் ஒரு புதிய மனிதனாக, ஒரு நேர்மையான மனிதனாக, அநேகருக்கு பலனுள்ளவனாக மாறினான். தேவனுக்காக அவனுடைய ஆத்மா மீட்கப்பட்டிருக்கிறது என்பதை நினைவுபடுத்த அவன் வாழ்நாள் முழுவதும் அந்த 2 வெள்ளித்தண்டுகளை வைத்திருந்தான். உலக பிரகாரமான மீட்பின் சில வடிவங்கள் கூட்டு முயற்சியாக உருவாகிறது. ஒரு சபையை இரட்சகர் உருவாக்கியறதுக்கு இது ஒரு காரணம். பிணையங்களில், தொகுதிகளில், கிளைகளில், குழுமங்களையும் துணை சங்கங்களையும் ஸ்தாபித்ததில் சுவிசேஷத்தில் ஒருவருக்கொருவர் நாம் போதிக்கவும் ஊக்குவிக்கவும் மட்டுமல்லாது வாழ்க்கையின் நெருக்கடியான சமாளிக்க மக்களையும் பொருட்களையும் கொண்டு வரலாம். தனியாக செயல்படுகிற மக்களால் அல்லது ஒரு குழுவால் பெரிய சவால்களை ஈடுகட்ட ஒரு பெரிய அளவில் பொருட்களை கொடுக்க எப்பொழுதுமே முடிவதில்லை. நமது சக பரிசுத்தவான்களும் உலகம் முழுவதில் நம்மால் அணுக முடிகிற பிற அநேகருக்கும் மீட்பின் உதவியை செய்ய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக நாம் பரிசுத்தவான்களின் ஒரு சமுதாயமாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறோம். நமது மனிதாபிதமான முயற்சிகளால் இந்த கடந்த ஆண்டில் 36 நாடுகளில் உள்ள 890,000 மக்களுக்கு சுத்தமான தண்ணீர் கிடைக்கிறது. 57 நாடுகளில் 70,000 மக்களுக்கு சக்கர வண்டிகள் கிடைத்திருக்கிறது. 25 நாடுகளில் உள்ள 75,000 மக்களுக்கு நல்ல பார்வை கிடைத்திருக்கிறது. இயற்கையின் அழிவை தொடர்ந்து 52 நாடுகளில் உள்ள நாடுகளிலுள்ளவர்கள் உதவி பெற்றிருக்கிறார்கள். மற்றவர்களுடன் பணியாற்றி சுமார் 8 மில்லியன் குழந்தைகளுக்கு தடுப்பு மருந்துகளை கொடுத்து உதவியிருக்கிறது. மேலும் டர்க்கி, லெபனான் மற்றும் ஜோர்டனில் உள்ள அகதி முகாமில் உள்ள சிரியர்களுக்கு வாழ்க்கையின் அத்தியாவசியங்களுடன் உதவியிருக்கிறோம். அதே நேரத்தில் 2012 தேவையில் உள்ள சபை அங்கத்தினர் வாழ்வாதார பொருட்களாக $500 மில்லியன் பெற்றிருக்கிறார்கள். உங்களுடைய தாராள மனதிற்கு நன்றி. மீட்பின் கிறிஸ்து போல பணியில் நாம் பங்கேற்கிறதில் உணவின், உடைகளின், பணத்தின், பராமரிப்பின், ஆறுதலின் மற்றும் இரக்கத்தின் ஆயிரக்கணக்கான பிற வடிவங்களில் வெகுமதி போன்ற தனிப்பட்டவர்களின் இரக்கத்தின் ஆதரவின் கணக்கிடுதலை இவையெல்லாம் ஆரம்பிப்பதில்லை. வறுமையிலிருந்து ஒரு பெண்ணை மீட்க என்னுடைய தாயின் செயலை ஒரு சிறுவனாக நான் பார்த்திருக்கிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு அவளுடைய மகன்கள் நிலைமையாயிருந்த போது என்னுடைய தாய்க்கு ஒரு பெரிய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு ஏறக்குறைய அவர் உயிரை அது எடுத்து சுமார் ஒரு ஆண்டு அநேக நேரம் படுத்த படுக்கையாயிருந்தார். இந்த நேரத்தில் தாய்க்கும் எங்கள் குடும்பத்திற்கும் தொகுதி அங்கத்தின்களுக்கும் குடும்பமும் உதவி செய்தனர். கூடுதலான உதவிக்காக அவசரமாக வேலை தேடிக்கொண்டிருக்கும் தொகுதியில் ஒரு பெண்ணை எங்கள் பெற்றோர் வேலைக்கு அமர்த்தும்படி தொகுதியின் ஒத்தாசை தங்க தலைவர் சகோதரி ஆபிரஹாம் சிபாரிசு செய்தார். இந்த கதையை நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போது இந்த பெண்ணுக்கும் அவரது மகளுக்கும் சாரா மற்றும் ஆனி என்ற கற்பனை பெயர்களை பயன்படுத்துகிறேன். என்னுடைய தாய் சொல்கிறார், நேற்று நடந்ததை போல இருக்கிறது. நான் படுக்கையில் படுத்திருக்கிறேன். சகோதரி ஆபிரஹாம் சாராவை படுக்கையறை வாசலர்கள் கொண்டு வந்தார். என்னுடைய மனம் உடைந்தது. இதுவரை நான் சந்தித்திராத கவர்ச்சி இற்ற மிகவும் விளைந்த ஒல்லியான சீவப்படான கூதலுடன் உருண்டையான தோள்களுடன் தரையை பார்த்த குனிந்த தலையுடன் அங்கே நின்று கொண்டிருந்தாள். அவளை விட 4 மடங்கு பெரிதான அளவில் ஒரு பழைய துணியை அவள் உடுத்தியிருந்தாள். அவள் தலையை தூக்கி பேசாமல் என்னால் கேட்க முடியாத அளவுக்கு மென்மையாக பேசினாள். சுமார் 3 வயதுள்ள ஒரு சிறு பெண் அவளுக்கு பின்னால் மறைவித்து நின்றிருந்தாள். இந்த மாதிரியான சிருஷ்டியோடு உலகத்தில் நான் என்ன செய்ய முடியும்? அவர்கள் போன பிறகு நான் அழுது கொண்டிருந்தேன். எனக்கு உதவி செய்ய அதிக பிரச்சனைகள் இல்லை. சகோதரி ஆபிரஹாம் சிறிது நேரம் கூட இருந்து அவர்கள் வீட்டை சுத்தப்படுத்தி நல்ல உணவை ஆயத்தம் செய்தார்கள். இந்த பெண் அதிக கஷ்டப்படுவதாகவும் உண்மையிலேயும் அவளுக்கு உதவி தேவைப்படுவதாகவும் சில நாட்கள் அவளை வைத்து முயற்சிக்கும் என்னை கேட்டுக்கொண்டார். அடுத்த நாள் காலை சேரா வந்தவுடன் இறுதியாக அவள் சொல்வதை கேட்க படுக்கைக்கு அருகில் அவளை வரும்படி அழைத்தேன். என்ன செய்ய வேண்டுமென அவள் கேட்டாள். நான் அவளிடம் சொல்லிவிட்டு பின்னர் சொன்னேன், மிக முக்கியமான காரியம் என்னுடைய பையன்கள். அவர்களோடு நேரம் செலவழி, அவர்களுக்கு படித்து காட்டி, வீட்டை விட அவர்கள் முக்கியமானவர்கள். அவள் நன்றாக சமையல் செய்து வீட்டை சுத்தமாக வைத்து நன்றாக கழுவி பையன்களுக்கு அவள் நல்லவளாயிருந்தாள். அந்த வாரங்களில் சாராவின் கதையை நான் தெரிந்து கொண்டேன். அவளுக்கு காது சரியாக கேட்கிறாள். அவளால் நன்றாக படிக்க முடியாமல் கடைசியில் பள்ளிக்கு போவதை நிறுத்தினாள். சிறு வயதிலேயே ஒரு நெறி தவறிய மனிதனை திருமணம் செய்து கொண்டாள். ஆணி பிறந்து சாராவின் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வந்தாள். ஒரு குளிர்கால இரவில் அவளுடைய கணவன் குடித்து விட்டு வந்து அவர்களுடைய படுக்கை உடையுடனேயே சாராவையும் ஆணியும் கட்டாயப்படுத்தி காரில் ஏற்றிக்கொண்டு நெடுஞ்சாலையின் ஓரத்தில் அவர்களை விட்டுவிட்டு போய்விட்டான். மீண்டும் அவனை அவர்கள் பார்க்கவே இல்லை. காலில் செருப்பில்லாமல் கடும் குளிரில் சாராவும் ஆணியும் அவருடைய தாய் வீட்டிலிருந்து அநேக மைல் தூரம் நடந்தார்கள். அவர்களோடு தங்கி கொள்ள அவருடைய தாய் அனுமதித்து அவர்களுக்கு பதிலாக வீட்டு வேலை எல்லாவற்றையும் சமையல் வேலையும் செய்து பள்ளிக்கூடத்திற்கு போய் கொண்டிருந்த அவர் சகோதரியும் கவனித்துக் கொள்ளுமாறு சொன்னாள். சாராவை நாங்கள் ஒரு காது மருத்துவரிடம் அழைத்து சென்று அவளுக்கு ஒரு காது கேட்கும் கருவியை வாங்கி கொடுத்தோம். ஒரு முதியவர் பள்ளிக்கூடத்தில் அவளை சேர்த்து உயர்நிலை பள்ளி சான்றிதழை அவள் பெற்றாள். அவள் இரவு பள்ளிக்கூடத்தில் போய் கல்லூரி பட்டத்தை பெற்று விசேஷ கல்வியை கற்றாள். அவள் ஒரு சிறிய வீட்டை வாங்கினால் ஆணி ஆலயத்தில் திருமணம் செய்து கொண்டு 2 பிள்ளைகளை பெற்றாள். சில ஆண்டுகளுக்கு பின்பு அவள் ஓய்வு பெற்று ஊழியம் செய்தாள். சாரா அடிக்கடி எங்களுக்கு நன்றி சொல்வார். என்னிடமிருந்து விசேஷமாக வீட்டை விட என்னுடைய பையன்கள் முக்கியமானவர்கள் என நான் சொன்னதில் அதிகமானவற்றை கற்றுக்கொண்டதாக அவள் சொன்னாள். அந்த வழியில் ஆணியுடன் இருக்க வேண்டுமென அவளுக்கு அது கற்றுக் கொடுத்ததாக சொன்னாள். சாரா ஒரு விசேஷமான பெண். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக பாடுகளிலிருந்து சுமைகளிலிருந்து மற்றவர்களை மீட்க நம்மால் முடிந்த எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும். இருந்தும் கூட நமது மகத்தான மீட்பின் சேவை அவர்களை கிறிஸ்துவுக்கு வழி நடத்தும். மரணத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் அவரது மீட்பில்லாமல் நம்மிடம் ஒரு சுவிசேஷ அல்லது சமுதாய நீதி மட்டுமே இருக்கும். ஆனால் பரிபூர்ணமாய் நீதியையும் எல்லையில்லா இரக்கத்தையும் பரலோகத்திலிருந்து கீழிருக்க அதற்கு வல்லமை இருக்காது. முடிவான மீட்பு கிறிஸ்து இயேசுவே, அவரில் மட்டுமே. மீட்பராக அவரை நான் தாழ்மையுடன் நன்றியுடனும் ஏற்றுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.